हमारे भक्ति वेदा श्रीमद् भागवतम முதலாவது ஸ்கந்தம் முதலாவது அத்தியாயம் முனிவர்களின் கேள்விகள் பதம் 15. யத்பாத சம்ஸ்ரயா யத்பாத சம்ஸ்ரயா யத்பாத சம்ஸ்ரயா சூத முனயா பிரசமாயனா சூத முனயா பிரசமாயனா சூதமுனய பிரசமாயனா சத்ய புனந்தி உபப்ருஷ்ட சத்ய புனந்தி உபப்ருஷ்ட ஸ்வர்தூனி ஆபோ அனுசேவயா ஸ்வர்தூனி ஆபோ அனுசேவயா யத்பாத சம்சயா சூதமுனய பிரசமாயனா யத்பாத சம்சயா சூத முனய பிரசமாயனா சத்ய புனந்தி உபப்ருஷ்ட ஸ்வர்தூனி ஆபோ அனுசேவயா. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வ திரு அபயசரண அரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் ஜெய். ஸ்ரீல பிரபுபாத்க்கு ஜெய். மொழிபெயர்ப்பு எல்லாரும் திரும்ப சொல்லுங்க. ஓ சூதரே, பகவானின் தாமரை பாதங்களில் பூர்ணமாக புகலிடம் கொண்டவர்களான அந்த சிறந்த முனிவர்களால் தங்களுடன் தொடர்பு கொள்பவர்களை உடனே புனிதப்படுத்திவிட முடியும். ஆனால் கங்கை நீரோ தொடர்ந்து உபயோகத்திற்கு பின்தான் புனிதமடைய செய்கிறது. பொருளுரை: புனித நதியான கங்கையின் நீரை விட பகவானின் தூய பக்தர்கள் அதிக சக்தி வாய்ந்தவர்களாக உள்ளனர். கங்கை நீரை தொடர்ந்து உபயோகித்த பின் ஒருவரால் ஆன்மீக நன்மையை பெற முடியும். ஆனால் பகவானுடைய தூய பக்தரின் கருணையினால் ஒருவருடனே புனிதமடைய முடியும். ஒருவர் சூதரராக, பெண்ணாக அல்லது வியாபாரியாக இருந்தாலும் கவலை இல்லை. எவருமே பகவானின் மலைப்பாதங்களை போரம் கொண்டு பரமபுருஷரிடம் திரும்பி செல்லலாம் என்று பகவத்கீதை கூறுகிறது. பகவானின் மலைப்பாதங்களில் போரம் கொள்வதென்றால் தூய பக்தரிடம் போரம் கொள்வதாகும். பகவத் தொண்டு செய்வதை மட்டுமே ஒரே தொழிலாக கொண்ட தூய பக்தர்கள் கௌபாதா மற்றும் விஷ்ணுபாதா என்ற நாமங்களால் கௌரவிக்கப்படுகின்றனர். இத்தகைய பக்தர்கள் பகவானுடைய தாமரை பாதங்களின் பிரதிநிதிகள் என்பதே இது குறிக்கிறது. எனவே ஒரு தூய பக்தரின் மலர்பாதங்களில் போயிடம் கொண்டு அவரை தமது ஆன்மீக குருவாக ஏற்றுக்கொள்பவர் யாராக இருந்தாலும் அவரால் உடனே தூய்மை அடைய முடியும். வீழ்ந்த ஆத்மாக்கள் மீண்டும் தம்மிடம் திரும்பி வர வேண்டும் என்று பகவான் விரும்புகிறார். ஆகவே அவரது பக்தர்கள் இவ்வீழ்ந்த ஆத்மாக்களை ஜடவுலகிலிருந்து காப்பாற்றுவதன் மூலம் பகவானிடம் மிகவும் அந்தரங்கமான தொண்டில் ஈடுபட்டிருப்பதால் அவர்கள் பகவானுக்கு சமமாக கௌரவிக்கப்படுகின்றனர். இத்தகைய தூய பக்தர்கள் சாஸ்திரங்களுக்கு ஏற்ப பகவானின் உதவியாளர்கள் என்று சிறப்பிக்கப்படுகின்றனர். தூய பக்தரின் உண்மையான சீடர் ஒருவர் ஆன்மீக குருவை பகவானுக்கு நிகராக கருதுவார். ஆனால் தன்னை அவர் பகவானின் தொண்டருக்கும் தொண்டராக எப்போதும் கருதுகிறார். இதுவே தூய பக்தி மார்க்கமாகும். ஓம் தத் சத். ஓம் அக்யான் திமிராந்தஸ்ய ஜனாஞ்சனச்சலாகையா சத்சுரோம் மிலிதமேனா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஸ்ரீ சைதன்யா மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் மேன பூதலே ஸ்வயம் ரூப கதாமயம் ததாதீன் சர்வதாந்திகம் வந்தேகம் ஸ்ரீ குரு ஸ்ரீயுதபத கமலம் ஸ்ரீ குரு வைஷ்ணவாம் ச ஸ்ரீ ரூபாம் சாகர்ஜாதம் சககனா ரகுநாதாம் தாம் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜன சகிதம் கிருஷ்ண சைத்தன்ய தேவம் ஸ்ரீராதா கிருஷ்ணபாதான் சகங்கநிலைத்தா ஸ்ரீ விசாகாம் ச நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே ஜெயபதாக சுவாமி நிதி நாமினே நமாச்சாரிய பாதானி தாகிரூபதாயினி கௌரகததாமதாய நகர கிராமதாரினே நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நிதி நாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷ்யாத்ய தேசதாரிணே ஜாய் ஸ்ரீ கிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்த ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோப குமாராய கோவிந்தாய நமோ நம. நம பங்கஜ நாபாய நம பங்கஜ மாலினே நம பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரியே ஹரே கிருஷ்ண. இன்னைக்கு நமக்கு பாகவதத்தில் எடுத்துட்டு ஸ்லோகம் வைஷ்ணவர்களுடைய தூய பக்தருடைய குணாதிசயங்களை ரொம்ப அழகா சௌன ரிஷி தலைமையில் உள்ள முனிவர்கள்லாம் வர்ணிக்கிறாங்க. வைஷ்ணவர்னாலே ரொம்ப மங்களமானவங்க, அவங்கள வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் அவ்வளோ அற்புதமாக புகழ்ந்திருக்கு. ஸ்ரீமத் பாகவதம் புராணம் அமலம் பிரேம புமர்த்தோ மகான். ஸ்ரீமத் பாகவதம்ங்கிறது அழுக்கற்ற ஒரு புராணம், அமல புராணம். மலம்னா அழுக்கு, அமலம்னா அழுக்கற்றது. ஸ்ரீமத் பாகவதம் பகவானுடைய இலக்கிய அவதாரம். ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் ஸ்ரீமத் பாகவதத்துக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. கிருஷ்ணா இந்த உலகத்தில் தன்னுடைய லீலையை முடிச்சுட்டு போகும்போது ஸ்ரீமத் பாகவத ரூபத்தில் இன்னும் நம்ம கூட பொறுப்பு கொண்டிருக்கார். அவர் இந்த உலகத்தை விட்டு போகும்போது எல்லா ஐஸ்வர்யங்களும் அவர் கூட வைகுண்ட லோகத்தில் போயிடும். அப்போ ஸ்ரீ கிருஷ்ணர் நம்முடைய நன்மைக்காக பாகவதத்தை இங்கே விட்டுட்டு போனார். அவருடைய லீலைகள், அவருடைய குணாதிசயங்கள், அவருக்கும் அவருடைய பக்தருக்குள்ள அன்பு பரிமாற்றங்கள், இதெல்லாமே ஸ்ரீமத் பாகவதம் ரொம்ப அழகாக வர்ணிக்கு. அதனால் ஸ்ரீமத் பாகவதம் கிருஷ்ணரும் வேற கிடையாது. யாருடைய வீட்டில் ஸ்ரீமத் பாகவதம் இருக்கோ, யார் ஸ்ரீமத் பாகவத்தை வழிபடுறாங்களோ அவங்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபடுறதா தான் அர்த்தம். ஸ்ரீமத் பாகவத்தில் ஸ்லோகங்களை வாசிக்கிறாங்கன்னா அவங்க கிருஷ்ணரோட தொடர்பு கொள்கிறாங்க. அந்த ஸ்ரீமத் பாகவதம் கிருஷ்ணரிலிருந்து வேறானது கிடையாது. கிருஷ்ணருடைய, நான் முன்பே சொன்ன மாதிரி, கிருஷ்ணருடைய இலக்கிய அவதாரம். அந்த ஸ்ரீமத் பாகவதத்தில் பக்தனுடைய, ஒரு சுத்த பக்தனுடைய குணாதிசயங்களை ரொம்ப அழகாக வர்ணிச்சிருக்காங்க. நிறைய பக்தருடைய குணாதிசயங்களை ஸ்ரீமத் பாகவதத்தில் நம்ம பார்க்கலாம். பிரலாத் மகாராஜ், பரீட்சித் மகாராஜ், துருவ மகாராஜ், பலி மகாராஜ், குந்தி மகாராணி, பீஷ்மதேவ், விதுரர், விருத்ராசுரா, சித்திரகேது, பரத மகாராஜ், இந்த மாதிரி நிறைய விசேஷமான சிறப்பு வாய்ந்த பக்தர்கள், அவங்களுக்கும் பகவானுக்குள்ள அன்பு பரிமாற்றம், இதெல்லாமே அவங்களுடைய பிரார்த்தனைகள், அவங்களுடைய சரணடைந்துக்கூடிய அவங்க வந்து எந்த அளவுக்கு பகவானை சரணடைஞ்சிருக்காங்க, அவங்க எந்த அளவுக்கு பகவான் மேல அன்பு வச்சிருந்துருக்காங்க, இதெல்லாம் ஸ்ரீமத் பாகவதம் படிக்கும்போது அதை சுவைக்க முடியும். இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க, கங்கை நதி ரொம்ப ரொம்ப புனிதமானது. குறிப்பாக கங்கை வந்து பகவானுடைய ஜலஸ்வரூபமா, ஜல அவதாரமா கருதப்படுது. கங்கா வந்து பகவான்லேருந்து வேறானது கிடையாது. ஏன்னா கங்கை எங்கிருந்து உற்பத்தி ஆகுது? பகவானுடைய தாமரை பாதங்கள்லேருந்து. பகவான் ஸ்ரீல பகவான் வந்து வாமன அவதாரம் எடுக்கும்போது அவருடைய பாதங்கள்லேருந்து வரக்கூடிய, அவர் பாதங்கள் வந்து ஜடவுலங்கள் எல்லாம் தாண்டி, கைலாசத்தையெல்லாம் தாண்டி, வைகுண்டத்தையும் தாண்டி, விரஜா நதி இப்போ அவர் பாதம் தொடும்போது அந்த ஆன்மீக லோகத்தில் இருந்த விரஜா நதியானது கங்கை நதியாக இங்கே வருது. அது தாமரை, பகவானுடைய தாமரை பாதங்களில் பட்டு அந்த தாமரை பாதங்களில் உள்ள தண்ணீரை வந்து, புனிதமான தண்ணீரை வந்து பிரம்மதேவத்தினுடைய கமண்டலத்தில் தாங்கிக்கிறார். அதே கமண்டலத்திலிருந்து பிரம்மதேவர் பகவானுடைய பாதங்களுக்கு அபிஷேகம் செய்கிறார். அதுக்கப்புறம் அந்த நீரானது பிரம்மலோகம், சப்தரிஷிகளோட லோகம், துருவலோகம், இப்படி எல்லா தெய்வலோகங்களையும் வந்து அதுக்கப்புறம் தேவர்கள் வசிக்கூடிய கிரகத்துக்கு வந்து அங்கே வந்து மாந்தாக்னி கங்காங்கிற திருநாமத்திலாம் அழைக்கப்படுது. ஆத்மீக லோகத்தில் கிருஷ்ணருடைய உலகத்தில் கங்கைக்கு வந்து பிரேம சரோவர்னு பேர். பிரேமம்னா அன்பு. ராதா கிருஷ்ணருடைய அன்பு தான் அங்கே கங்கை ஜலமாக இருக்குது. அந்த பிரேம சரோவர் தேவலோகத்தில் வரும்போது மாந்தாக்னி கங்கான்னு சொல்லப்பட்டது. கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி மகர சங்கராந்தின்னு உற்சவம் கொண்டாடப்பட்டது. அன்றைக்கு தான் பாகிரத சக்கரவர்த்தி கங்கையை பூலோகத்தில் கொண்டு வந்தார் தன்னுடைய மூதாதைகளை விடுவிக்கிறதுக்காக. அதுக்கு மட்டும் இல்லை, பாகிரதோடைய கருணினால நமக்கும் கங்கையுடைய சம்பந்தம் கிடைச்சிது. கங்காதேவி நம்மளையும் புனிதப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை பாகிரத சக்கரவர்த்தி நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். அதனால பூலோகத்தில் கங்கைக்கு பாகிரதின்னு பேர். பாகிரதி, ஜானவி, அலகானந்தா, இந்த மாதிரி எண்ணற்ற கங்கா போன்ற எண்ணற்ற திருநாமங்களால் அவங்க அழைக்கப்படுறாங்க. இப்படி கங்கா நதி வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. வீட்டில் பக்கெட்டில் வச்சு குளிக்கிறதுக்கும் கங்கையில் போய் குளிக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? நம்ம வீட்டில் தினமும் குளிக்கிறோம், அதுக்கும் கங்கையில் குளிக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? பெரிய கண்டுபிடிப்பு. வீட்டில் வந்து நம்ம புனிதமானது. கங்கையில் குளிக்கிறதுக்கும் சாதாரணமாக குளிக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்னா, சாதாரணமாக குளிக்கிறதுனால புறம் தூய்மையாகும், அந்த உடல் தூய்மையாகும். கங்கையில் குளிக்கும்போது அகம் தூய்மையாகும். அகம் புறம் ரெண்டுமே தூய்மையாகும். நமக்கு ரெண்டு விதமான சரீரம் இருக்குது. ஒன்று ஸ்தூல சரீரம், இன்னொன்று சூட்சமமான சரீரம். ஸ்தூல சரீரம் எதனாலானது? பஞ்சபூதமான சூட்சம சரீரம், மனம், புத்தி, அகங்காரம். அப்போ நம்ம சாதாரணமா குளிக்கும் போது சோப்பெல்லாம் போட்டு குளிக்கும் போது வெளியில் உள்ள உடலை நம்ம சுத்தப்படுத்திக்கலாம், அழகுபடுத்திக்கலாம். ஆனா கங்கையில போய் பல முறை குளிச்சோம்னா மனம், புத்தி, அகங்காரம் தூய்மையாகும். நமக்கு மனது இருக்கு, மனதுல நிறைய அழுக்குகள் பணிஞ்சிருக்கு, புத்தியும் அவ்வளவு கூர்மையா இல்லை, அகங்காரம் கேட்க வேண்டாம் நமக்கு நிறைய இருக்கு. ஸோ இந்த அகம் மக மனம் புத்தி அகங்காரம் ஒருத்தர் கங்கையில போய் பல முறை குளிக்கும் போது தூய்மையாகும். கங்கையில போய் ஒருத்தர் பல முறை குளிச்சாங்கன்னா படிப்படியா அவங்களுடைய மனது, புத்தி, அகங்காரம் எல்லாம் தூய்மையாகும். அகம் தூய்மை, புறம் தூய்மை, ரெண்டுமே அமையும். ஆனா ஸ்ரீமத் பாகவதத்துல ஒரு சுத்த பக்தருடைய குணத்தை எப்படி சொல்லியிருக்குன்னா, ஒருத்தர் கங்கையில போய் பல முறை குளிக்கிறவங்க ஒரு சுத்த பக்தருடைய தாமரை பாதங்களை புகலிடம் கொள்றதுனால ரொம்ப சுலபமா அது நிறைவேற்றப்படுதுன்னு சொல்லுங்க. ரொம்ப சுலபமா ரொம்ப அழகா சொல்லுங்க. எப்பாத சம்சயா சூதமுனைய பிரசமாயனா சத்திய புனந்தி பாசித்த சாப்போனு சேவையா. ஓ சூத கோஸ்வாமியே, பகவானின் தாமரை பாதங்களில் பூர்ணமாக புகலிடம் கொண்டவர்களான அந்த சிறந்த முனிவர்களால் தங்களுடன் தொடர்பு கொள்பவர்களை உடனே புனிதப்படுத்த விட முடியும். ஒரு சுத்த பக்தருடைய க்ஷண பொழுது கூட நம்மள மாதிரி உள்ள கீழ்நிலை ஆத்மாக்களை உடனே தூய்மைப்படுத்த முடியும். ஆனால் கங்கை நீரோ தொடர்ந்து உபயோகத்துக்கு பின் தான் புனிதமடைய செய்கிறது. கங்கையை வந்து தொடர்ந்து பயன்படுத்தும் போது தான் புனிதமடைய செய்யுது. ஆனால் ஒரு சுத்த பக்தருடைய க்ஷண பொழுது கூட, க்ஷண பொழுதுனா இப்படிங்கிறது நொடிப்பொழுது, இப்படிங்கிற மாத்திரத்தில் அவர் வந்து நம்மளை சுத்தப்படுத்திட முடியும். அதுதான் சுத்த பக்தருடைய காரணமற்ற கருணை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பவித்ரானாம் மங்களானாம் ச மங்களம், தூய்மையானவற்றெல்லாம் தூய்மையானவர், மங்களமானவற்றெல்லாம் மங்களமானவர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தூய்மையானவற்றெல்லாம் தூய்மையானவர், மங்களமானவற்றெல்லாம் மங்களமானவர். அவர் இந்த உலகத்துல தோன்றாருன்னா அவர் இந்த உலகத்தை தூய்மைப்படுத்துறார், மங்களப்படுத்துறார். அதே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நம்மளை தூய்மைப்படுத்துறதுக்கு நிறைய வழிமுறைகளை கொடுத்திருக்கார். கிருஷ்ணா தூய்மையானவர், மங்களமானவர். அதே மாதிரி ஸ்ரீமத் பாகவதமும் தூய்மையானது, மங்களமானது. கிருஷ்ணோட லீலைகள் ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்கு. ஸ்ரீமத் பாகவதத்தை நம்ம கேட்கிறோம், படிக்கிறோம்னா நம்ம தூய்மை அடைவோம். அந்த வேதங்கள் எல்லாமே நம்மளை தூய்மைப்படுத்துறதுக்காக தான் பகவான் கொடுத்திருக்கார். அந்த வேதங்களை முத முதல் பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பிரம்மதேவருக்கு போதிக்கிறார். இதுதான் ஸ்ரீமத் பாகவதத்தில் முதல் ஸ்லோகத்தில் வரும். தேனே பிரம்மகிருத ஆதி கவியை முகியந்தி எஸ் உரையக, பிரம்மாவோட இதயத்தில் இருந்து கொண்டே பகவான் வந்து வேத ஞானத்தை போதிச்சார். அதுக்கப்புறம் பிரம்மா என்ன செய்தார், அந்த வேத ஞானத்தை பகவான் இருந்து பெற்று சில நாரத முனிவருக்கு போதிக்கிறார். சில நாரதர் என்ன பண்ணார், வியாசருக்கு போதிச்சார். வியாசர் என்ன செய்தார், நாரதர் வியாசருக்கு போதிச்சார். வியாச முனிவர் என்ன பண்ணார், சுகதி கோஸ்வாமி, மத்வாச்சாரியர் இவங்களை போல வியாசருக்கு நிறைய சீடர்கள் இருந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் அதை போதிச்சார். இப்படி இந்த வேதஞானமானது வரம்பு கெட்டாத காலத்திலிருந்தே நம்முடைய கற்பனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட காலத்திலிருந்தே வழி வழியா இறங்கி வந்துட்டு இருந்தது. கிருஷ்ணா, பிரம்மா, நாரதர், வியாசர், மத்வாச்சாரியர். எப்படி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர் இந்த உலகத்தில் தோன்றி மங்களப்படுத்துறார், புனிதப்படுத்துறார் நம்மளையெல்லாம். அதே சமயம் அவர் ஆச்சாரிய சம்பிரதாயத்தை இங்க தோற்றுவிக்கிறார். அந்த ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் வரக்கூடிய ஆச்சாரியர்கள் எப்படின்னா கங்கையோட ரொம்ப புனிதமானவங்க. இந்த ஸ்லோகத்தில் சொன்ன மாதிரி மத்வாச்சாரியர், அதுக்கப்புறம் வந்த ஆச்சாரியர்கள் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சாஷா ஸ்வயம் பகவான் ஈஸ்வரர், பரமேஸ்வரர், கௌர நாராயணன், கௌர கிருஷ்ணர். அவர் இந்த உலகத்தில் தோன்றி இன்னும் இந்த உலகத்தை ரொம்ப புனிதப்படுத்தினார். அவர் எப்படி புனிதப்படுத்தினார், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. அவர் இந்த மந்திரத்தை, இந்த மகாமந்திரத்தை வந்து அவர் எங்கெல்லாம் போறாரோ, யாரெல்லாம் சந்திக்கிறாரோ, அவருடைய தாமரை பாதம் எங்கெல்லாம் படுதோ, அந்த இடம் எல்லாமே புனிதத்திலாம் புனிதமானதும், மங்களத்திலாம் மங்களமானதும் ஆயிடுச்சு. இப்படி சைத்தன்ய மகாபிரபு இந்த சங்கீதத்தின் இயக்கத்தை 500 வருடங்களுக்கு முன்னாடி தோற்றுவிச்சார். அவருடைய அந்த கருணையானது, சங்கீதத்தின் இயக்கமானது, அவருடைய அந்த புனிதப்படுத்தக்கூடிய முறையானது, அவருடைய நேரடி சீடர்களான 6 கோஸ்வாமிகள், ரூப கோஸ்வாமி, சனாதன் கோஸ்வாமி, ஜீவ கோஸ்வாமி, கோபால் பட்ட கோஸ்வாமி, ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி, ரகுநாத் பட்ட கோஸ்வாமி, இவங்க மூலமா, அதுக்கப்புறம் நரத்தம் தாஸ் தாக்கூர், ஷியாமானந்த பண்டிட், சீனிவாசாச்சாரியா இவங்கெல்லாம் அந்த பிரேமத்தை பல இடங்கள்ல, பிரேமங்கிற அந்த நதியை வந்து பல இடங்கள்ல ஓட விட்டாங்க. இந்த ஹரிநாமத்துடைய மகிமைகள், பகவானுடைய லீலைகள், இந்த பக்தருடைய தாமரை பாதங்கள், இவங்கெல்லாம் நரத்தம் தாசாகர் எங்க தோன்றியிருந்தாரோ, சீனிவாசாச்சாரியார், ஷியாமானந்த பண்டிட், இவங்களுடைய தாமரை பாதங்கள் பட்ட இடங்கள்லாம் உடனே உடனே எல்லாரையும் புனிதப்படுத்தியாச்சு கங்கையை விட. ஸோ அப்படி இந்த சம்பிரதாயத்தில் நம்மளுடைய சம்பிரதாயம் என்ன சம்பிரதாயம்னு சொல்லப்படுது? பிரம்ம மத்துவ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம். இந்த சம்பிரதாயமானது ராதா கிருஷ்ணர் மேல தூய்மையான பிரேமத்தையும், பகவான் மேல எப்படி அன்பு செய்யறது, அவருடைய கருணையை எப்படி பெறது, அவருக்கும் நமக்கும் உள்ள சம்பந்தத்தை எப்படி நம்ம திரும்ப ஏற்படுத்திக்கிறதுங்கிறதுக்காக சைத்தன்ய மகாபிரபுனாலையும் ஆச்சாரியனாலையும் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி தோற்றுவிக்கப்பட்ட சம்பிரதாயம் காலங்காலமா பக்தர்களால பிரச்சாரம் செய்யப்பட்டு வந்தது. சில காலகட்டங்களில் சம்பிரதாயத்துக்கு சில சோதனைகளும் சவால்களும் ஏற்பட்டது. கலி ஒரு பக்கம் வந்து கிருஷ்ணருடைய கருணை, சைத்தன்ய மகாபிரபு கருணை ஒரு பக்கம், அதனால சம்பிரதாயம் வளர்ந்துட்டு இருக்கு, பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் கலியோட ஆதிக்கம், கலியோட ஆதிக்கத்தை வந்து, கலியோட ஆதிக்கம் சுத்த பக்தர்கள் முன்னாடி நிற்க முடியாது. சுத்த பக்தர்கள் வந்து பகவானுடைய தாமரை பாதங்களை பூரண பூரண சரணாகதி கொண்டிருக்கிறதுனால மாயா சக்தியானது, பகவானுடைய சக்தியானது அவங்க மேல செயல்பட முடியாது. எப்படி ஆச்சாரியருடைய கருணையினால இந்த சம்பிரதாயம் வளர்ந்துட்டே வந்தது. சில நேரங்களில் சம்பிரதாயத்துக்கு சவாலும் ஏற்பட்டது. சைத்தன்ய மகாபிரபு காலத்துக்கு அப்புறம், கோசாமியோட காலத்துக்கு அப்புறம், விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூர்னு ஒரு ஆச்சாரியர் நம்ம சம்பிரதாயத்துல ரொம்ப முக்கியமான ஒரு ஆச்சாரியர், அவருடைய மறைவு தினம் சில வாரங்களுக்கு முன்னாடி நடைபெற்றது வந்தது. அவருடைய சரித்திரத்தை நாங்கள் பகிர்ந்துட்டு இருக்கும்போது சில பக்தர்கிட்ட அவரை பற்றி நிலைகளை பகிர்ந்துட்டு இருந்தேன். அதுல விஸ்வநாத சக்கரவர்த்தியோட தாக்கரோட காலத்துல அவருக்கு நிறைய சவால் இருந்தது, கௌடிய சம்பிரதாயத்தை அதிகாரப்பூர்வமானது நிலைநாட்டுறதுக்காக. அவர் ரொம்ப சிரமப்பட்டு, அவரும் சில பலதே வித்யாபூஷணங்கிற அவருடைய சிஷரும் ரெண்டு பேரும் ரொம்ப சிரமப்பட்டு இந்த சம்பிரதாயத்தை திரும்பவும் நிலைநிறுத்தினாங்க. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு இந்த சம்பிரதாயம் எல்லாராலும் பயிற்சி பண்ணப்பட்டு வந்தது. அதுக்கப்புறம் சில பக்தி வினோத் தாக்கூர், சில பக்தி வினோத் தாக்கூருடைய காலத்துல இந்த சம்பிரதாயம் திரும்பவும் சவால் ஏற்பட்டது. அவருடைய காலத்துல வைஷ்ணவர்கள் அப்படின்னு சொன்னாலே ஏதோ ஒரு பிக்ஷைக்காரனோட கேவலமா நடத்தக்கூடிய அளவுக்கு சம்பிரதாயம் பாதிக்கப்பட்டது. ஏன்னா அந்த சமயத்துல நிறைய போலித்தனமான சம்பிரதாயங்கள், அப்ப சம்பிரதாயங்கள் சொல்லி, பவுலுகாஸ், அவுலுகாஸ், சகிபெகி, கௌரங்க நாகரி, ஜாதி கோசானி, ஜாதி பிராமணா, ஸ்மார்த்த பிராமணா, இந்த மாதிரி நிறைய பேருடைய தாக்குதல்களால, அவங்களுடைய முறையற்ற செயல்களால, அவங்களுடைய பொறாமையினால இந்த சம்பிரதாயம் வந்து நிறைய இன்னல்களை சந்திக்க வேண்டியிருக்கு. அப்ப சில பக்தி விதமான தாக்குதல் இந்த படத்துல வந்து ரெண்டு மூணு நாலாவது இருக்கிறார், அவர் பகவானால் இந்த உலகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டவர். பொதுவாக ஆச்சாரியர் எல்லாமே பகவானால் இந்த உலகத்துக்கு அனுப்பி வைக்கப்படுறவங்க. பக்தி வினோத் தாக்கூருக்கு ஒரு பெரிய சவால் இருந்தது. அந்த சமயத்துல ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை ஜனக மத்தியில கொண்டு போறதுக்கும், அவங்களை பயிற்சி பண்ண வைக்கிறதுக்கும், கிருஷ்ண உணர்வு உன்னதமானது, கௌடிய சம்பிரதாயம் வந்து அதிகாரப்பூர்வமானது அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு அவர் நிறைய சவால்களை மேற்கொண்டு அதை வெற்றியும் கண்டார், ரொம்ப சிரமங்களை மேற்கொண்டார். அப்போ அவர் வந்து ஒரு இல்லற வாழ்க்கையில் ஒரு கிரகஸ்தராக இருந்தார். அவர் வந்து ஒரிசா மாநிலத்தில் நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்தார், ஹைகோர்ட்டில் ஜட்ஜாக இருந்தார். அந்த சமயம் அவர் 10க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இருந்தது. இப்படி அவர் ஒரு உதாரணமான கிரகஸ்த வாழ்க்கை வாழ்ந்து காமிச்சார் இந்த உலகத்தில். ஒரு கிரகஸ்தன் தன்னுடைய இல்லற வாழ்க்கையை நடத்திட்டு அதே சமயம் கிருஷ்ணனோடு பயிற்சி பண்ண முடியும், பிரச்சாரம் செய்ய முடியும் அப்படிங்கிறதுல அவர் ஒரு உதாரண பக்தராக திகழ்ந்தார். அவருடைய காலத்தில் அவர் வந்து தன்னுடைய இல்லற கடமைகளையும் ஒழுங்காக செய்துட்டு இருந்தார், அலுவலக பணிகளையும் சரியாக பண்ணுவார், அதே சமயத்தில் கிருஷ்ணனோட பயிற்சி பண்ணார், பிரச்சாரம் செய்தார். ஆனால் அவர் என்ன விருப்பப்பட்டார்னா, இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஜனங்க வந்து ரொம்ப துர்பாகியசாலிகளா இருக்காங்க. ஜனங்களுக்கு வந்து கிருஷ்ணர் மேல இன்னும் தூய்மையான அன்பு ஏற்படல. அவங்க எல்லாருமே பகவானை மறந்து போயிருக்காங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த மாதிரி அபசம்பிரதாயங்கள் போலி சம்பிரதாயங்கள்லாம் வந்து ரொம்ப சமுதாயத்தையே சீர்குலைச்சிருந்திருக்காங்க அப்படிங்கறத அவருக்கு ரொம்ப வேதனை தந்தது. அப்போ ஒரு நாள் அவர் பகவான்கிட்ட பிரார்த்தனை செய்தார். தன்னுடைய கண்கள்ல கண்ணீர் மல்க உருகிய மனதோட ரொம்ப வேண்டிட்டார் பகவான்கிட்ட, எனக்கு ஒரு குழந்தை வேணும், அந்த குழந்தை உங்களுடைய சக்தியா இருக்கணும், அவன் முழுக்க முழுக்க கிருஷ்ணரூப பயிற்சி செய்யறதுக்கு பிரச்சாரம் செய்யறதுக்காகவே அந்த குழந்தை வேணும், அந்த குழந்தை வந்து எனக்கு இந்த கிருஷ்ண உணர்வு தத்துவங்களை பிரச்சாரம் செய்யறதுக்காகவே வேணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்தார். பகவான் தன்னுடைய சித்த பக்தனுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றுவார். சோ அப்படி சில பக்தி வினோத் தாக்கூரர் பூரியில இருந்தப்போ ஜெகநாத் பூரியில அவருக்கும் அவருடைய மனைவியான பகவதி தேவிக்கும் ஒரு அற்புதமான குழந்தை பிறந்தது. அவர் தான் சில பக்தி சித்தாந்த சரசை தாக்கூர் மகாராஷ்டிரில பிறந்தார். ரூபாவுடைய ஆன்மீக குரு ரெண்டாவது உட்கார்ந்து சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் மகாராஷ்டிரில பிரபுபார். புராணங்கள்ல பத்ம புராணம் இருக்கு, 18 புராணங்கள் உண்டு பத்ம புராணம். அந்த பத்ம புராணத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, புருஷோத்தம கஷேத்திரத்துல ஒரு மகா புருஷர் தோன்றுவார். அவர் தோன்றி ஜெகநாதருடைய மகிமைகளை கிருஷ்ணருடைய மகிமைகளை இந்த உலகம் முழுவதும் பிரச்சாரம் செய்வார் அப்படின்னு ஏற்கனவே புராணங்கள்ல பத்ம புராணத்துல மேற்கோள் காட்டப்பட்டிருக்கு. அப்படி இந்த குழந்தை பக்தி வினோத் தாக்கூருக்கும் பகவதி தேவிக்கும் குழந்தையா பிறந்தார். இவர் பிறந்த உடனே ஜோதிட வல்லுநர்கள் அஸ்ட்ராலஜர்ஸ் வந்து இந்த குழந்தையோட உடலை பார்த்தா அதுல 32 அடையாளங்கள், ஒரு மகா புருஷருக்கு உண்டான 32 அடையாளங்கள். சாதாரணமா குழந்தை இந்த உலகத்துல பிறக்கும் போது ஜோதிடத்துல நல்ல வல்லுநர்களா இருந்தாங்கன்னா அவங்க சில விஷயங்களை சொல்ல முடியும், இந்த குழந்தை எப்படி இருக்கும், இதோட எதிர்காலம் எப்படி இருக்கும், இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு எல்லாம் அவங்களால யூகிச்சு சொல்ல முடியும் சரிவர அந்த சாஸ்திரத்தை வல்லுநர்களா இருந்தாங்க. அப்ப சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் தோன்றிய போது பொதுவா எல்லாரும் எல்லா குழந்தையும் தூரத்துல பிறக்கும் போது தொப்புள் கொடி இருக்கும், அவங்களுக்கு தொப்புள் கொடி வந்து கட் பண்ணுவாங்க. அந்த தொப்புள் கொடி வந்து ஒரு கழுத்து முழுவதும் பூடல் மாதிரி சுத்திட்டு இருந்தது. அது மட்டும் இல்ல, இவருடைய உடல்ல வந்து 32 மகா புருஷருக்கு அடையாளங்கள், அவ்வளவு தேஜஸ் அந்த குழந்தை. அப்பவே பக்தி வினோத் தாக்கூர் புரிஞ்சின்றார், இது வந்து பகவானுடைய கருணை தான், பகவான் வந்து எனக்கு இந்த குழந்தைய அனுப்பிச்சிருக்கார் அப்படிங்கறத அவனால அந்த சுத்த பக்தனால யூகிக்க முடிஞ்சது. இந்த குழந்தைக்கு 6 மாத வயது இருக்கும். 6 மாத காலம் வரும்போது அங்க பூரியில ரத உற்சவம், ஜெகநாதர் தேர் திருவிழா, ரத யாத்திரை நடக்கும். அப்ப இவங்க வீடு வந்து ரத வீதியில இருந்தது. ரத வீதியில ஜெகநாதர் ஒரு ரதத்துல இருப்பார், பலராமர் ஒரு ரதத்துல இருப்பார், சுபத்ரா தேவி ஒரு ரதத்துல இருப்பாங்க. இந்த 3 ரதமும் பக்தர் இழுத்துட்டு வருவாங்க. சில பக்தி வினோத் தாக்கூர் வீடு முன்னாடி வந்ததும் ஜெகநாதோட ரதம் நகராது, அப்படியே நின்றுடும். ராஜா என்ன பண்ணுவார்னா, பூரி ஒரிசாவில் ராஜா வந்து நிறைய யானைகள் நிறைய சேவகர்லாம் வச்சு நகர்த்தி இழுத்து பார்த்தா ரதம் நகரவே நகராது, அப்படியே நின்றுருக்கும். அப்போ உடனே பக்தி வினோத் தாக்கூர் என்ன பண்ணுவாங்கன்னு தன்னுடைய மனைவி சொல்லுவார், இதுதான் நல்ல வாய்ப்பு, ஜெகநாதர் இங்க இருக்காரு, உடனே நம்ம குழந்தையை கொண்டு வா, குழந்தையை வந்து ஜெகநாதருடைய பாதத்தில் வச்சு ஆசீர்வாதம் வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை எடுத்துன்னு வர சொல்ல. அப்போ பகவதி தேவி அந்த குழந்தை எடுத்துன்னு வந்த உடனே ஜெகநாதருடைய பாதத்தில் சமர்ப்பிச்சாங்க. எப்ப அந்த குழந்தை ஜெகநாதருடைய பாதத்துல சமர்ப்பிக்கப்பட்டதோ அப்ப ஜெகநாதர் கழுத்திருந்த மாலை, இந்த கார்லண்ட் வந்து நழுவி அந்த குழந்தை மேல விழுந்தது. ஜெகநாதருடைய பூர்ணமான ஆசீர்வாதம் அந்த குழந்தைக்கு இருந்தது. ஜாய் சில பக்தி சித்தாந்த சசி தாக்கூர் மகாராஷ்டிர பிரபுபாதுக்கு. அந்த குழந்தைய ஜெகநாதர் ஆசீர்வதிச்சார். அந்த குழந்தைக்கு வந்து ஜெகநாத பூரியில ஜெகநாதருக்கு பிரசாதம் நைவேத்தியம் செய்வாங்க, போகா படைப்பாங்க. அந்த பிரசாதத்தை முதல் விமலா தேவிங்கிற அவதாரத்துக்கு, அதாவது சதியோடைய பார்வதியோட அவதாரமான விமலா தேவியோடைய சன்னதி அங்க இருக்கு, கோயில் விக்கிரகம், முதல்ல அவங்களுக்கு தான் அந்த பிரசாதத்தை படைப்பாங்க. அந்த லீலையோட இன்னொரு தடவை வரும்போது நம்ம விவரமாக பேசிக்கலாம், ரொம்ப அற்புதமான லீலையது. ஏன் இந்த முதல் பிரசாதம் விமலா தேவிக்கு படைச்சாங்க? அந்த விமலா தேவியோடைய கருணையினால அந்த பிரசாதம் இந்த குழந்தைக்கு கொடுக்கப்பட்டதுனால இந்த குழந்தைக்கு விமல் பிரசாதம்ங்கிற திருநாமம். சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் மகாராஜோடைய குழந்தை பெயர் விமல் பிரசாத். விமல் பிரசாத் சின்ன குழந்தையா இருந்த பொழுது அந்த காலத்துல குழந்தைகளை பரிசிப்பாங்க, டெக்ஸ்ட் பண்ணுவாங்க, பரிசு பண்ணுவாங்க. என்ன பரிசு பண்ணுவாங்கன்னா, குழந்தை தவளை ஆரம்பிக்கும். தவளை ஆரம்பிக்கும் போது ஒரு பக்கம் பூரா தங்க நாணயங்கள், ஆபரணங்கள், பணம் காசெல்லாம் வச்சிருவாங்க. இன்னொரு பக்கம் பூரா பாகவத புராணங்கள்லாம் வச்சிருவாங்க. இந்த குழந்தை எதுல ஆர்வம் இருக்கு பாக்கலாம் அப்படின்னு சொன்ன வந்து குழந்தை தவழ்ந்துட்டு போய் விமல் பிரசாத் என்ன பண்ணுவாரு, பாகவத்தை எடுத்து அப்படியே கட்டி தழுவிடுவார். ஜாய் சிவத்தி குருமாராசிலி. அவர் வந்து பௌதிகத்துல துளி கூட பட்டுதல் இல்லாம அந்த பாகவத புஸ்தகத்து மேல, பாகவத்து மேல அவருக்கு ஈர்ப்பு இருந்தது. இப்படி அவர் பால்ய லீலைகள்ல ரொம்ப அற்புதமா லீலைகள் புரிஞ்சிருக்கார். இப்படி அந்த குழந்தை வந்து பாகவத்தை எடுத்து தழுவிண்டார், கட்டி தழுவிண்டுவார். அதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவாங்க. அவர் ஒரு நாள் பள்ளிக்கூடத்துல வந்து கேட்டு வருவார சவர புக் எடுத்து படிச்சதே இல்லை. அவருடைய வாழ்க்கையில பௌதிக கல்வின்னு சொல்லி புக்கை திறந்து படிச்சதே இல்லை. கேட்டதான், அந்த ஒரு முறை கேட்டதை வச்சு அவர் வந்து அந்த வகுப்புலயே அந்த பள்ளிக்கூடத்திலே முதல் மாணவனா இருப்பார். யார் என்ன கேட்டாலும் அவர் என்ன பண்ணுவார்னா, ஆசிரியர்லாம் கேட்கும்போது உடனுடனே பதில் சொல்வார். அவ்வளவு புத்தி கூர்மவர், ஷார்ப் மெமரி, ஷார்ப் இன்டெலிஜென்ட். ஒரு தடவை கேட்ட மாத்திரத்தில் அதை திரும்ப சொல்லக்கூடிய அளவுக்கு அவருக்கு கிடைக்கக்கூடிய தன்மை இருந்தது. அந்த ஆசிரியர்கள் ரொம்ப ஆச்சரியமாயிடும், இந்த குழந்தை எப்படி கேட்ட உடனே டக் டக் டக்னு உடனே பதில் சொல்றாரு, அவ்வளோ ஒரு ஷார்ப் இன்டெலிஜென்ட். அது மட்டும் இல்ல, இவர் வந்து சின்ன குழந்தையா இருந்தப்போ இவங்க அப்பா வந்து பக்தி வினோத் தாக்கூர் ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருந்தார், சஜ்ஜன தோஷினு சொல்லி ஒரு பத்திரிகை, பெரிய பத்திரிகை அது, சஜ்ஜன தோஷினு சொல்லி. அந்த பத்திரிகையை வந்து இவர் 5 வயசு குழந்தையா இருக்கும்போது ப்ரூஃப் ரீடிங் பண்ணுவார். ப்ரூஃப் ரீடிங் பண்ணா அந்த பத்திரிகை உள்ள பிள்ளைகளை திருத்துவார். 5 வயது குழந்தையா இருந்தப்போ பத்திரிகையில் உள்ள பிள்ளைகளை திருத்தக்கூடிய அளவுக்கு அவருக்கு வந்து ஞானம் இருந்தது. அதே மாதிரி இவருடைய அப்பா வந்து கல்கட்டால இருந்தப்போ ஒரு தடவை பூமி பூஜை போடுவார். ஒரு வீடு கட்டுறதுக்காக பூமி பூஜை போடும்போது அங்க ஒரு கூர்ம விக்கிரகம், பகவானுடைய கூர்ம அவதாரமான விக்கிரகம் ஒன்று கிடைக்கும். அந்த விக்கிரகத்தை வந்து தன்னுடைய குழந்தைகிட்ட கொடுத்து வழிபாடு சொல்வார், வழிபாடு பண்ண சொல்வார். இப்படி 6 வயது இருக்கும்போது கூர்ம விக்கிரகத்தை வழிபாடு செய்தார். அவருடைய அப்பா ஒரு சுத்த பத்தரா இருந்ததுனால அவற்றிருந்து நிறைய கதைகளை கேட்டுருவார். சைத்தன்மாபுரி லீலைகள், கிருஷ்ண லீலைகள், கிருஷ்ண தத்துவங்கள், கிருஷ்ண பக்தி சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் பக்தி சித்தாந்த சுஷ்டாக்கு தன்னுடைய அப்பாட்டிருந்து கேட்டிருந்தார். சின்ன பிராயத்திலிருந்தே அவருக்கு வந்து சரியான வழிகாட்டுதலும் அரவணைப்பு இருந்தது. அவர் 7 வயது குழந்தையா இருந்தப்போ ஸ்ரீமத் பகவத்கீதையில் உள்ள எல்லா ஸ்லோகங்களையும் பார்க்காம சொல்லுவார். எந்த இடத்துல எந்த ஸ்லோகம் கேட்டாலும் ரிவர்ஸ்ல கூட, தலைகீழ கூட சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப பாண்டித்தியம் உள்ளவராக இருந்தார். எப்படி இதெல்லாம் அவர் பால்ய பருவத்தில் பண்ண அற்புதமான சில அமானுஷ்யமான சிறப்பான லீலைகள். இதெல்லாம் வந்து அவர் ஒரு சாதாரண நபர் கிடையாது, அவர் பகவானால் இந்த உலகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டவர் அப்படிங்கிறதுக்கு சில சான்றிதழ்கள். ஸோ இப்படி அவர் பள்ளி பிராயத்தில் முடிச்சுட்டு அவர் வந்து காலேஜில் படிக்க போகிறதுக்கு முன்னாடியே அவருடைய பாண்டித்யத்தினால் அவருடைய ஆசிரியர்கள் அவருக்கு சித்தாந்த சரஸ்வதிங்கிற பட்டம் கொடுத்தாங்க. அப்போ அவர் வந்து ஜோதிட கலையில் ரொம்ப வல்லுநராக இருந்தார். ஜோதிட சாஸ்திரங்களில் ரொம்ப தேர்ச்சி பெற்றார், வானசாஸ்திரம், ஜோதிட சாஸ்திரம். அப்போ அவர் சூரிய சித்தாந்தங்கிற ஒரு பத்திரிகையும் நிறுவனர். ஸோ இப்படி அவர் வந்து பௌத்திக ஆசிரியருடைய உதவி இல்லாமயே அவர்னால எண்ணற்ற ஞானங்களை வெளிப்படுத்த முடிஞ்சது. சாஸ்திர ரீதியாகட்டும், ஒரு தடவை கேட்டால் திரும்ப சொல்றதாகட்டும், எப்படி சில பக்தி சித்தாந்த சிஷ்டாக்கூர் அவருடைய குழந்தை பருவத்தில் அமானுஷ்யமான சக்திகளை வெளிப்படுத்தினார். ஒரு சமயம் அவர் வந்து 5 வயது குழந்தையா இருந்தப்போ அவருடைய அப்பா பக்தி வினோத் தாக்கூரை ஜெகநாதருக்கு நைவேத்தியம் செய்யறதுக்காக மாம்பழம் வாங்கிட்டு வருவார், ஜெகநாதருக்கு படைக்கிறதுக்காக. அப்போ ஒரு சின்ன குழந்தை அப்போ அவருக்கு தெரியாது, இந்த மாம்பழத்தை எடுத்து சாப்பிடுவார். சாப்பிட உடனே பக்தி வினோத் தாக்கூர் வந்து அவர்கிட்ட சொல்லுவார், விமல் பிரசாத், விமல் பிரசாத், மாம்பழத்தை வந்து நான் ஜெகநாதருக்கு கொடுக்கறதுக்காக வச்சுருந்தேன் போகாவுக்காக, அதை எடுத்து சாப்பிடலாமா, அது தப்பு இல்லையா, ஜெகநாதருக்கு வச்சுருந்த மாம்பழத்தை எடுத்து சாப்பிட தப்பு, நீ அந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய பையன்ட்ட வந்து பிரசாதம் தான் உட்கொள்ளணும், பிரசாதம் இல்லாமல் எதுவும் சாப்பிடக்கூடாது, அது தவறு அப்படின்னு புரிய வச்சார். அப்போ அவருக்கு வந்து ரொம்ப மனசில் பாதிச்சிடும் அந்த குழந்தைக்கு, சின்ன குழந்தை தான். அப்போ மனசுல ரொம்ப பாதிச்சிடும் அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தை என்ன நினைக்குன்னா, விமல் பிரசாத் நான் எவ்வளவு பெரிய அபராதம் பண்ணிட்டேன், குற்றம் பண்ணிட்டேன், ஜெகநாதருக்கு வச்சிருந்த மாம்பழத்தை எடுத்து நான் சாப்பிட்டுட்டேனே, அப்ப நான் ஒரு பெரிய அபராதி அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய இருந்து அவர் முடிவெடுப்பார். இன்னும் வந்து என்னுடைய வாழ்க்கையில் நான் மாம்பழமே சாப்பிட போறதில்லை. அந்த 5 வயதுலேருந்து முடிவெடுத்தவர் அவர் இந்த உலகத்துல லீலை முடிச்சுட்டு போற வரைக்கும் மாம்பழம் சாப்பிடவே இல்லை. ஜாய் சில பக்தி சாப்பிடுக்கு எல்லாரும் காலையில் சாப்பிட்டீங்களா? ஜெய் ஒன்றும் அவ்வளோ சத்தமா இல்லையே. அவருடைய சிஷ்யர்கள் எப்பயாவது அவர் சன்னியாசிரத்தை அவருக்கு நிறைய சிஷ்யர்களாக இருந்தாங்க. அவருடைய சிஷ்யர்கள் எப்பாவது அவருக்கு மாம்பழம் கொடுத்தாங்கன்னா அவர் சொல்லுவார், நான் ஒரு அபராதி, என்கிட்ட மாம்பழத்தை கொண்டு வராதிங்க, நான் சாப்பிட்றதுக்கு அருகதை ஏற்றவர். ஏன்னா நான் சின்ன வயதில் ஜெகநாதருக்கு சின்ன மாம்பழத்தை எடுத்து சாப்பிட்டேன். அந்தளவுக்கு ஒரு வைராக்கியம் இருக்கு. நம்மகிட்டலாம் அந்தளவுக்கு வைராகியம் இருக்குமான்னு தெரியல. இருக்காருங்க நம்மகிட்ட அந்த வைராக்கியம். நம்மகிட்ட அந்த வைராக்கியம் கிடையாது. ஆனால் ஆச்சாரியருடைய லீலைகள்லேருந்து தெரிஞ்சுக்கணும் எந்த அளவுக்கு ஆச்சாரிய வைராக்கியமாக வாழ்ந்திருக்காங்க. அந்த வாழ்ந்த வைராக்கியத்தில் ஏதோ 1-2% நம்ம பின்பற்றினா கூட போதும், பக்குவம் அடைஞ்சிடலாம். ஸோ இப்படி பக்தி சிதான் தாக்கூர் சின்ன வயதில் அவருக்கு மாம்பழம் சமர்ப்பித்த போது அது அவர் ஜெகநாதருடைய மாம்பழத்தை எடுத்து சாப்பிட்டதுனால என்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு மாம்பழத்தை எடுத்துக்கவே இல்லை, நிராகரிச்சிட்டார். சில பக்தி வினோத் தாக்கூருக்கு ஒரு தீக்ஷா குரு ஒருத்தர் இருந்தார். அவருடைய பேர் பிபின் பிகாரி கோசானி. அவருடைய பேர் என்னது? பிபின் பிகாரி கோசானி. வந்து யாருடைய குரு? பக்தி வினோத் தாக்கூருடைய குரு. ஒரு நாள் அப்போ விமல் பிரசாத் சின்ன பையன், ஒரு 6-7 வயசு. விட்டுடுங்க, அது ஒன்றும் பண்ணாதீங்க, போ கதையை கவனமாக கேளுங்க. விமல் பிரசாத் அப்போ சின்ன பையனாக இருந்தார். விபின் பிகாரி கோசானி ஒரு நாள் பக்தி வினோத் தாகூருடைய வீட்டுக்கு வந்தார். வீட்டில் வந்த உடனே அவருடைய குருவுக்கு பக்தி வினோத் தாகூர் நமஸ்காரம் செய்தார். நமஸ்காரம் பண்ண உடனே விபின் பிகாரி கோசானி என்ன பண்ணார்னா, அவருடைய கால், அவருடைய பாதத்தை எடுத்து பக்தி வினோத் தாகூருடைய தலையில வச்சு ஆசீர்வதிச்சார். இதை வந்து தூரத்திலிருந்து விமல் பிரசாத் பார்த்துட்டு இருந்தார். பக்தி வினோத் தாகூர் அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் விமல் பிரசாத் வந்து கேட்பார் அவர்கிட்ட, விபின் பிகாரி கோசானிட்ட, உங்களுக்கு என்ன ஒரு தைரியம் இருந்தால் என்னுடைய அப்பாவோடைய பாதத்தில் தலையை வச்சு நீங்கள் ஆசீர்வதிப்பீங்க சார்? என்னுடைய அப்பாவோடைய தலையில் உங்கள் பாதத்தை வச்சு ஆசீர்வதிப்பீங்க, உங்களுக்கு என்ன தைரியம் இருக்குது? உங்களுக்கு என்னுடைய அப்பா யார் தெரியுமா? அவர் ஒரு சாதாரணமான நபர் கிடையாது, அவர் ஒரு நித்திய சித்தர், அவர் பகவானுடைய உலகத்திலிருந்து இறங்கி வந்தவர், அவர் ஆசீர்வதிக்கிறவர், உங்களுக்கு சக்தி இருக்கா அப்படின்னு யார் கேட்டாங்க? பக்தி சிதாசகர். யார்கிட்ட? பிபின் பிகாரி கோசானிட்ட. அந்த விபின் பிகாரி கோசம் அப்படியே ஆடி போயிடுவார். இந்த பையனுக்கு இவ்வளவு தைரியமா, நேரடியாக வந்து நேருக்கு நேர் முகத்தை பார்த்து கேட்டார், உங்களுக்கு என்ன தைரியம், என்னுடைய அப்பாவுடைய தலையில் உங்க காலை வச்சு ஆசீர்வதிக்கிறீங்க, உங்களுக்கு அந்த தைரியம் இருக்கா முதலாவது? இப்படி அவர் பேசிட்டு இருக்கும்போது திரும்ப பக்தி வினோத் தாகூர் வந்து அறைக்குள்ள வந்துருவாரு. அவர் வந்த உடனே விமல் பிரசாத் ரொம்ப அடக்கமா அமைதியா இருந்துருவார். அப்ப இந்த விபின் பிகாரி கோசம் சொல்லுவார் பக்தி வினோத் தாகூர்கிட்ட, உங்க பையன் வந்து ரொம்ப போல்டானவர், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு, நேருக்கு நேர் பேசக்கூடியவர், ரொம்ப தைரியமானவர், என்னை வந்து நான் பண்ண தவிர உடனே என்னை கண்டிச்சார் அப்படின்னு சொன்னே பக்தி வினோத் தாகூர் ஆச்சரியமாடுவார். பிற்காலத்தில் பக்தி வினோத் தாகூர் சில சமயம் தன்னுடைய சிஷியர்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது இந்த சம்பவத்தை சொல்லுவார், எந்த அளவுக்கு விமல் பிரசாத் வந்து பிரச்சாரம் செய்யறதுல நேருக்கு நேராக இருக்கார், மறைமுகமாகவோ இல்லை பயந்தோ ஒதுங்கியோ எல்லாம் பிரச்சாரம் பண்ண மாட்டார். அதனால அவருக்கு நம்ம சம்பிரதாயத்தில் சிம்ம குருன்னு பேர், சிங்கம் போலவர். பகவானுக்கு எதிராக பிரச்சாரம் செய்யக்கூடியவங்கள மாயாவாதிகள் சொல்லுவாங்க. அந்த மாயாவாதிகள் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூரை பார்த்தா ஓடிடுவாங்க. உதாரணத்துக்கு அவர் இந்த தெருவழியா வராரு, சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூர் இந்த தெருவழியா வராருன்னா மாயாவாதி இந்த தெருவழியா ஓடிடுவான். அவரை பார்த்தாலே, ஓ இவரு சித்தாந்த சரஸ்வதி வராரு அப்படின்னு பார்த்தாலே மாயாவாதி என்ன பண்ணுவோம், அடுத்த தெருவழியா ஓடிடுவான். அப்படி ஓடினா கூட இவர் போய் பிடிச்சிட்டு வரவனே, பிடிச்சு கேட்பார், உனக்கு என்ன தைரியம் இருந்தா கிருஷ்ணருக்கு ரூபம் இல்லைன்னு சொல்லுவேன், கிருஷ்ணருக்கு ரூபம் இல்ல, அவர் அருவமானவர், தலை கிடையாது, கை கால் கிடையாது, எப்படி நீ சொல்லலாம், அவனை பிடிச்சிடுவாங்க. அதனாலே மாயாவதி அவங்க முன்னாடி வரவே மாட்டாங்க, ஓடிடுவாங்க. ஜாய் சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூர் மகாசீல பிரபாதிக்கு. எப்படி பக்தி சித்தாந்த தாகூர் ரொம்ப நேருக்கு நேரா துணிந்து எதை பத்தியும் பொருட்படுத்தாம கிருஷ்ணனோட பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு சிம்ம குருவா இருந்தார் நம்ம சம்பிரதாயத்துல. அப்போ ஒரு நாள் பக்தி வினோத் தாகூர் வீட்டுக்கு ஒரு சாது வந்தார். அந்த சாது ரொம்ப பணிவானவர், ரொம்ப எளிமையானவர், கிருஷ்ண பக்தர் பக்தர்லேயே ரொம்ப உன்னதமானவர், ஒரு சுத்த பக்தர். அவர் தான் சில கௌர கிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜ். இந்த படத்தில் மூணாவதாக இருக்கிறார், கை ரெண்டு கூப்பிட்டு இருக்கார். அவர் தான் கௌர கிஷோர் தாஸ் பாபாஜி. அவர் வந்து பக்தினோத் தாகூருடைய சங்கத்திலிருந்து கிருஷ்ண கதையை கேட்கறதுக்காக, ஹரிக்கதை கேட்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு அடிக்கடி வருவாங்க. பக்தினோத் தாகூர் அவர் ஒரு கிரகஸ்தராக இருந்தாலும் அவர் ஒரு சுத்த பக்தராக இருந்தனால நிறைய பேர், நிறைய சன்னியாசிகள், நிறைய பண்டிதர்கள்லாம் வந்து அவர் வீட்டில் கிருஷ்ண கதையை கேட்கறதுக்காக, பாகவதம் கேட்கறதுக்காக வருவாங்க. அப்படி வந்தவர் தான் சில கௌர கிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜ். பாபாஜி மகாராஜ் வைராகத்துக்கு வைராகியத்தோட ஒரு மறுரூபம்னு சொல்லலாம். ரொம்ப வைராக்கியமான ஒரு சுத்த பக்தர் அவர், துறவரத்துக்கு ஒரு உதாரணம் அவர். இன்னொரு சமயம் அவருடைய வேலைகளை பற்றி நம்ம விவாதிக்கலாம். சில கௌர கிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜ் அடிக்கடி பக்தி வினோத் தாக்கூர் வீட்டுக்கு வரும்போது, ஒரு நாள் பக்தி வினோத் தாக்கூர் தன்னுடைய பையன் விமல் பிரசாத் கூப்பிட்டு சொன்னார், ஆச்சாரியனுடைய அனுகிரகம் இல்லாமல் நம்ம பகவான்கிட்ட போக முடியாது, தீட்சா வாங்காம கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் அடைய முடியாது, அதனால நீ எப்படியாவது சில கௌர கிஷோர் தாச பாபாஜி அவருடைய குருவா ஏத்துனர். அவரை குருவா ஏத்துட்டு அவருக்கு சேவை பண்ணி அவர் மூலமா நீ கிருஷ்ணவனவ பின்பற்றணும் அப்படின்னு யார் சொன்னாங்க? பக்தி வினோத் தாக்கூர் யார்ட்ட சொன்னாங்க? விமல் பிரசாத் சொன்னாங்க, கௌர பக்தி சாஸ்திரம். ஆனா இவர் சில கௌர கிஷோர் தாஸ் பாபாஜி ரொம்ப பணிவான ஆச்சாரியர். அவர் என்ன நினைச்சாருன்னா, எனக்கு சிஷ்யர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி கிடையாது, நான் சிஷ்யர்களை ஏற்றுக்க போறது கிடையாது அப்படின்னு அவர் வைராகியமா வாழ்ந்துருக்கார். யாருமே ஒரு சிஷ்யரை ஏற்றுக்க மாட்டார். அவர் பாட்டுக்கு அவர் சாதனை பண்ணிட்டு இருப்பார். எப்பவுமே அவருடைய வாய் வந்து ஹரிநாமத்தை உச்சரிச்சுட்டே இருக்கும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம, ஹரே ராம, ராம ராம, ஹரே ஹரே. அப்போ ஒரு நாள் விமல் பிரசாத் கௌர கிஷோருடைய தாமரை பாதங்களை சரணடைஞ்சார். பாபாஜி மகாராஜ், நீங்க எனக்கு உங்களுடைய தரிசனம் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கணும். நீங்க நான் உங்களை வந்து என்னுடைய குருவா ஏற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறேன், என்னை உங்களுடைய சிஷனை ஏத்துட்டு எனக்கு கிருஷ்ணன் ரொம்ப போதிக்கணும், தயவுசெய்து என்னை ஏத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு விமல் பிரசாத் கௌர கிஷோருடைய தாமரை பாதங்களை சரண் புகுந்தார். கௌர கிஷோர் சொல்வார், விமல் பிரசாத் நீங்க ஒரு பெரிய பண்டிதர், நீங்க உங்களுக்கு சாஸ்திரம்லாம் தெரியும், உங்களுக்கு நான் எப்படி போதிக்க முடியும்? உங்களுக்கு போதிக்கூடிய அளவுக்கு எனக்கு அருகது கிடையாது. நீங்க ரொம்ப படிச்சிருக்கீங்க, ரொம்ப உயர்ந்த குளத்துல பிறந்திருக்கீங்க, என்னால வந்து உங்களை வந்து சிஷர் எடுத்துக்கிறதுக்கு எனக்கு அருகது கிடையாது அப்படின்னு சொல்லும்போது விமல் பிரசாத் சொல்லுவார், அப்படிலாம் கிடையாது, ஒரு வைஷ்ணவர்னு சொல்லும்போது அவர் நிறைய சாஸ்திரங்கள் உதாரணம் கொடுத்து ஒரு ஆச்சாரியர் வந்து எப்பவுமே அவருடைய பணிவுனால் இந்த மாதிரி பேசுவாங்க, தயவுசெய்து நீங்க வந்து என்ன உங்க சிஷரை ஏத்துக்கணும். அப்ப அவர் என்ன சொல்லுவாருன்னா, கௌர கிஷோர சரி மகாபிரபு சொன்னார்னா சிஷனை ஏத்துக்கிறேன், மகாபிரபு வந்து சைத்தன்ய மகாபிரபு சிஷனை ஏத்துக்க சொன்னா நான் ஏத்துக்குவேன் அப்படின்னு போடுவார். அடுத்த நாள் திரும்ப சந்திப்பார், மகாபிரபு வந்தாரா சொன்னாரா? இல்ல இல்ல, மகாபிரபு என்னை பார்க்கல சொல்லல. அப்ப மகாபிரபு இந்த உலகத்தில் இல்ல, ஆனா பக்தரோட சம்பந்தம் வச்சுக்கொள்ள அளவுக்கு அந்த பக்தர் சுத்த பக்தரா இருந்தாங்க. அவருடைய கனவுல தோன்றுவாங்க, அவங்களை வழி நடத்துவாங்க. அதோ மையமா வச்சிருந்தவர் சொன்னாரா, மகாபிரபு என்ன கனவுல வரல, என் கனவுல வந்திருந்தாரா நான் சொல்லியிருப்பேன், கேட்டிருப்பேன். அடுத்த நாள் கேட்பார், மகாபிரபு கனவுல வந்தாரா? வந்தாரு, நான் கேட்க மறந்துட்டேன். அடுத்த நாள் கேட்பார், மகாபிரபு கேட்டீங்களா? இல்ல இல்ல, நான் கேட்க மறந்துட்டேன். இப்படியே தினமும் நடந்துட்டு இருக்கும். ஒரு நாள் இவருக்கு ரொம்ப வேதனை ஆயிடும், என்னடா இவர் நம்மளை சிஷியரை ஏத்துக்க மாட்டேங்கிறார், தீட்சை கொடுக்க மாட்டேங்கிறார். அப்போ ஒரு நாள் மேற்கு வங்காளத்துல சில கிராமப்புறங்கள ஆறுகள்லாம் போயிட்டு இருக்கும், அந்த ஆறுக்கு மத்தியில மரம் போட்டிருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி கான்கிரீட் பாலம் எல்லாம் போறது முடியும், மரப்பாலம் இருக்கும், அந்த மரத்துல ஒரு சமயத்துல ஒருத்தர் தான் நடக்க முடியும். அப்போ ஒரு சமயம் இந்த மாதிரி மரப்பாலம் இருக்கும், இப்படி கௌர கிஷோர் நடந்து வர்றாரு, இங்க வந்து பக்தி சிதாந்த் நடந்து வர, ரெண்டு பேரும் நேருக்கு நேர் வராங்க. வந்த உடனே கௌர கிஷோர் சொல்லுவ விமல் பிரசாத் கேட்பாரு, இன்னைக்கா எனக்கு தீட்சை கொடுப்பீங்களா? இல்ல இல்ல, எனக்கு மகாபிரபு ஒன்னும் கட்டளை இடல. எனக்கு தெரியும் நீங்க யாருன்னு, நீங்க வந்து யார வழிபடுறீங்கன்னா எல்லாத்துக்கிட்டையும் கள்ளத்தனம் பண்ணி தப்பிச்சு போடுவார் கிருஷ்ணர், கோபியில ஏமாத்திட்டு போடுவாரு, அப்பேற்பட்ட ஏமாற்றக்கூடியவருடைய பக்தனா இருக்கிறதுனால நீங்களும் இதே மாதிரி தான் பண்றீங்க, என்ன ஏமாத்துறீங்க, என்ன நீங்க ஏமாத்த பாக்குறீங்க. நான் இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணிட்டேன், நீங்க எனக்கு தீட்சை கொடுக்காம இருந்தா என்னுடைய வாழ்க்கை அர்த்தமற்றது, நான் உயிர் வாழ்றதுல பிரயோஜனமே இல்லை. நீங்க என்னை வந்து உங்க சிஷனை ஏத்துக்கலைன்னா இனி நான் உயிர் வாழ்ந்த என்ன பிரியோதனும், இப்பவே இந்த ஆற்றுல குளிச்சு என்னுடைய உடலை மாய்ச்சிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆற்றுல குதிக்கப்படுவார். தண்ணி வேகமாக போயிட்டு இருக்கும், குதிக்கப்படுவார். அப்போ உடனே இவருடைய விடாமுயற்சி இவருடைய சிறந்தெல்லாம் பார்த்தோடனே கௌர கிஷோரர் அவர் தன் சிஷியராக எடுத்துக்கிறார். அவருடைய ஒரே சிஷியர் கௌர கிஷோர் பாபாஜி மகாராஜுடைய ஒரே சிஷியர் விமல் பிரசாத். ரிஷபானு தேவி தைத்தாய தாஸ் அப்படிங்கிற திருநாமத்தை கொடுக்குறார். ரிஷபானு தேவி தைத்தாய தாஸ் அப்படிங்கிற திருநாமத்தை கொடுத்து தன்னுடைய சிஷியராக ஏற்றுறார். இது அவங்க ரெண்டுக்குள்ள ஒரு அன்பு பரிமாற்றம் நடந்தது. அதுக்கப்புறம் சில பக்தி சித்தாந்த தாக்கூர் உபன்யாசங்களா செய்யும்போது அவருடைய குரு வந்து ஒளிஞ்சின்னு பார்த்துட்டு இருப்பார். தன்னுடைய சிஷியர் பேசுறதெல்லாம் பக்தி சித்தாந்த தாக்கூர் பேசுறதை பார்த்து ரொம்ப பூர்ச்சி போடுவார். கௌர கிஷோரர் என்ன சொல்வாருன்னா, ரூப ரகுநாதர், ரூப கோசாமி ரகுநாத கோசாமி பெரிய பண்டிதர்கள், சுத்த பக்தர்கள். அந்த ரூப ரகுநாதர் ரெண்டு பேருமே என்னுடைய பிரபுவுடைய உடல்ல தோண்டிட்டாங்க அப்படின்னு பக்தி சித்தாந்த தாக்கூர் பேசுறது பார்த்து அந்த அளவுக்கு அவர் வந்து தன்னுடைய சிஷியனை சிஷியன் கூட சொல்ல மாட்டார், பிரபுன்னு சொல்லுவார், என்னுடைய பிரபு அப்படின்னு ரொம்ப அன்போட உரிமையோட சொல்லுவார். கௌர கிஷோர் என்னுடைய பிரபு. இந்த அளவுக்கு கௌர கிஷோர் மேல அன்பா இருந்தார். அவரும் பக்தி விமல் பிரசாத்தும் பக்தி சித்தாந்த சசாகரும் தன்னுடைய குருவுக்கு சேவனம் பண்ணிட்டு இருந்தார். இக்காலங்கள் போயிட்டே இருந்தது. ஒரு நாள் பிராமணர்களுடைய ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துக்கு வந்து பக்தி வினோத் தாக்கூர் அழைச்சிருப்பாங்க கூட்டத்தில் பேசுறதுக்காக. அப்போ பக்தி வினோத் தாக்கூருக்கு உடல்நிலை ரொம்ப பலவீனமாக இருக்கும், உடல்நிலை தெரியாமல் இருக்கும். அப்போ அவர் போக முடியாத கூட்டத்துக்கு அப்போ பக்தி சித்தாந்த தாக்கூர் அனுப்புவார் கூட்டத்தில் போய் பேசுறதுக்காரு. அந்த கூட்டத்தில் பிராமணர்கள் என்ன பேசிட்டு இருப்பாங்கன்னா, பகவானை வழிபடுற ஒரே தகுதி பிராமணர்களுக்கு மட்டும்தான் இருக்கு. பிராமணர் தான் பகவானை வழிபடணும், அவங்க தான் பூஜைகள் செய்யணும், அவங்க தான் காயத்ரி மந்திரம் ஜபிக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க விவாதிச்சுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பக்தி சித்தாந்த தாக்கூர் உட்காந்து கேட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவரை பேச சொன்னாங்க. அப்படி அவர் பேசும்போது நிறைய புராணங்கள் உபநிஷத்துல இருந்து நிறைய உதாரணங்களை எடுத்து கொடுத்தார். சைத்தன்ய உபநிஷத், ஐத்திரேய உபநிஷத், இந்த மாதிரி நிறைய புராணங்கள்ல இருந்து அவர் நிறைய உதாரணங்கள் எடுத்து கொடுத்தார். பிராமணன்கிறது ஒரு தகுதி தான், அந்த தகுதியை சரியான பயிற்சி மூலமா தீட்சை கொடுத்து யாரெல்லாம் அடைய முடியும், பூணூல் அணிகிற சடங்கு கூட அந்த முறை கூட யாருக்கு வேணாலும் கொடுக்கப்படலாம். அந்த தகுதி இருந்ததுன்னா தகுதி வாய்ந்த ஒருத்தர் பிராமண நிலையை அடைஞ்சு அவங்களும் பகவானை பூஜிக்க முடியும், சைத்தன்ய மகாபுடைய திருநாமத்தை வந்து காயத்ரி மாத்திர ஜபிக்கிறது அதிகாரப்பூர்வமானது இப்படின்னு அவர் அந்த வாதத்தில் யாருமே அவரை எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு சான்றிதழ்கள் சாட்சிகளை கொடுத்தார். சாஸ்திரங்கள் இருந்து அந்த எல்லா பிராமணரும் பிரமிச்சு போடுவாங்க அவருடைய பேச்சு கேட்டு, யாருனாலையும் மறுத்து பேசவே முடியாது. இப்படி பேசும்போது இந்த அத்தியாயத்துல இந்த வேதத்துல இந்த உபநிஷத்துல இந்த புராணத்துல இந்த இடத்துல எப்படி சொல்லிருக்கு, சைத்தன்யமாப்பிய திருநாமத்தை வந்து காயத்ரியில ஜபிக்கலாம், காயத்ரி மந்திரத்துல சைத்தன்யமாப்பிய முழுமுதற் கடவுள், பிராமண தீட்சை யாருக்கு வேணாலும் கொடுக்கப்படலாம், பிராமண தீட்சை வந்து யாருக்கு வேணாலும் கொடுக்கப்படலாம், சரியான தகுதி இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அன்னைக்கு அந்த வாதத்துல முன்வைக்கும் போது அந்த பேரளவான பிராமணர்கள் அப்படி பிரமிச்சுப்படுவாங்க. அவர் தான் பிராமண தீட்சையை வந்து நம்ம சம்பிரதாயத்தில் எல்லாருக்கும் கிடைக்கிற அளவுக்கு செய்ததுக்கு வந்து சில பக்தி சாஸ்திர ஒரு முக்கியமான காரணம். ஜெய் சில பக்தி சாஸ்திர மாரா சில பிரபுபாதுக்கு. இப்படி பக்தி சித்தாந்த தாக்கூர் 30 வயது இருக்கும்போது அவர் நவதீபத்தில் வந்து கடுமையான விரதங்களையும் தவங்களையும் பயிற்சி பண்ணுவார். சில ஹரிதாஸ் தாக்கூர் எந்த அளவுக்கு தபங்களை பயிற்சி பண்ணாரோ அது போல ஒரு நாளைக்கு 132 மாலை ஹரிநாமத்தை உச்சரிச்சிருந்தார். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம், ஹரே ராம, ராம ராம, ஹரே ஹரே, தொடர்ந்து ஹரிநாமத்தை உச்சரிச்சுட்டே இருந்தார். அவரோட சின்ன குடிர் மாதிரி போட்டு அந்த குடிரில தங்கியிருந்தார். ஒரு சமயம் நல்ல மழை பெஞ்சு குடிரெல்லாம் அடிச்சுன்னு போயிடும். அப்ப என்ன பண்ணுவார், ஒரு கொடையை பிடிச்சிட்டு கொடைக்கடையில இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பார். சுத்தி நல்ல மழை பெய்யும், கொடை பிடிச்சிட்டு கொடைக்கடியில் உட்காந்து ஜெபம் பண்ணுவார். அவர் சாப்பிட்றது சில நேரங்கள் தான், சில சமயங்கள் சில நாட்களில் கொஞ்சம் சாதம் கொஞ்சம் நெய் உப்பு அதை சாப்பிட்டு அதை பிரசாதமாக சாப்பிடுவார். இப்படி அவருடைய தபத்தில் விரதத்தில் இங்கே எவ்வளோ பேர் மாயாப்பூர் போயிருக்கீங்க, சீதா மாயாப்பூர், அங்கே யோகப்பீட்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே போனீங்கன்னா சில பக்தி சித்தாந்த சரஸ்வதாக்கள் தவம் பண்ண இடம் இருக்குது. அவருடைய தபத்தினால விருந்தாவனத்தில் உள்ள ராதா குண்டம், ஷாமகுண்டம், கோவர்த்தன மலையெல்லாம் அங்கே தோன்றிடும். விருந்தாவனத்துல இருந்து கோவர்த்தன மலை இருக்கு, ராதா குண்டம் இருக்கு, சாமகுண்டம் இருக்கு. அது பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் சந்தோஷப்படுத்துறதுக்காக அந்த இடத்துலயே தோன்றிச்சு. எப்படி அவர் தன்னை மறந்து கிருஷ்ண உணர்வுல கிருஷ்ணருடைய பிரேமத்துல உன்னதமான நிலையில இருந்தார். தன்னை சில சமயம் தன்னை மறந்துடுவார், கிருஷ்ணர் எங்க இருக்கார், பகவான் எங்க இருக்கார், ஏன் நம்மளை விட்டு போயிட்டார், அவர்கிட்ட எப்படி போறது, அவர் எப்படி பாக்குறது அப்படின்னு ஒரு பிரிவுல, பகவான் உள்ள பிரிவுல மூழ்கி போயிருந்தார். இங்க கௌரசுந்தரர், எங்க கௌரசுந்தரர் எப்படி நான் பாக்குறது, ஹரிபோல் ஹரிபோல் நித்தா கௌர் ஹரிபோல் கௌரங்கா நித்யானந்தா இப்படின்னு பகவானுடைய ஸ்மரணத்துல மூழ்கி போய் ஒரு உன்னதமான பாவத்துல பிரேமத்துல அவர் வாழ்ந்துட்டு இருந்தார். அந்த சமயத்துல பக்தினோர் தாளுடைய மறைவு ஏற்பட்டு அதுக்கப்புறம் இந்த சம்பிரதாயத்தை வழிநடத்துறதுக்கு ஒரு நல்ல ஆச்சாரியர் தேவை இருந்தது. அப்ப அவருடைய சிஷர்கள்லாம் வந்து பக்தி வினோத் தாகருடைய சிஷர்கள்லாம் வந்து விட்ட வேண்டிடுவாங்க, நீங்க திரும்ப வரணும், நீங்க வந்து உங்க அப்பாவுடைய விருப்பப்படி கிருஷ்ணனோட பிரச்சாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் குடிநூறுவாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்துருவார், அவங்க உன்னதமான நிலையிலிருந்து திரும்ப வந்து பிரச்சாரம் செய்யறதுக்காக வர்றார். எப்படி பக்தி சித்தாந்த சிஷ்டாக்கூர் பல இடங்கள்ல போய் இந்த கிருஷ்ணனோட பிரச்சாரம் செய்யறார், எங்கெல்லாம் போறாரோ, யாரெல்லாம் பாக்குறாரோ, யாரு கூட எல்லாம் பேசுறாரோ, அவருடைய ஸ்பரிசம் படுறவங்க, அவருடைய பாதம் படுறாங்க, எல்லாருக்கும் கிருஷ்ண உணர்வு கிடைச்சிது. எல்லாருமே கிருஷ்ணனுடைய நாமங்களை போதிச்சாங்க, எல்லாருமே கௌடி வைஷ்ணவத்தை எடுத்திருந்தாங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. இப்படி 64 கௌடிய மடங்களை நிறுவினார். அப்போ கல்கத்தா வந்து உத்லாடங்கா அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல தான் முதல் கோயில் கட்டினார், கௌடிய மடத்துக்கு உண்டான கோயில். அப்புறம் பல பல இடங்கள்ல தன்னுடைய சிஷியர்கள் அமைச்சு பிரச்சாரம் செய்தார். வெளிநாடுகள் கூட அந்த சமயத்துல சிசியில் அமைச்சு வச்சார், அவருடைய சிசியர்கள் வந்து ஜெர்மனிக்கெல்லாம் அமைச்சு வச்சு பிரச்சாரம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணார். அந்த சமயத்துலதான் சில பக்தி சித்தாந்த தாக்கூர் ஹரிநாமத்தை கிருஷ்ண உணவை பிரச்சாரம் செய்யக்கூடிய சமயத்துலதான் இன்னொரு மகா புருஷர் அவரை சந்திக்கிறார். அந்த மகா புருஷர் யாருன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். சில பிரபுபாதுக்கு ரொம்ப வற்புறுத்ததுக்கு அப்புறம் பிரபுபாதர் வந்து என்ன சொல்லுவாரு, எந்த சன்னியாசி நான் பார்க்க மாட்டேன், எல்லாம் எங்களுக்கு தெரியும், எங்க அப்பா வந்து தினமும் எங்க வீட்டுக்கு போற சன்னியாசி அடிச்சுட்டு வருவாங்க, எல்லாம் ஒரே மாதிரிதான், ஒருத்தர் ஒன்னும் பிரச்சாரம் பண்றதுல ஒன்னும் இல்ல, சும்மா ஏதோ பேசிட்டு இருக்காங்க, நான் இந்த சன்னியாசி மேல எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிடுவார். அவனுடைய நண்பர் வந்து தொடர்ந்து வற்புறுத்ததுக்கு அப்புறம் சரி நீ சொல்ற நான் வரேன் அப்படின்னு வந்துட்டு முதல் சில பக்தி சித்தாந்த சாக்கிற சில பிரபுபாதை சந்திச்சார். அப்போ முதல் சந்திப்புலயே இவர் யாருன்னே தெரியாது, பிரபுபாதர் முதல் சந்திக்கிறார். அப்பவே சில பக்தி சித்தாந்த என்ன சொன்னாரு, நீங்க வந்து ஆங்கிலத்துல ரொம்ப புலமையானவரும் கேள்விப்பட்டேன், நீங்க மேற்கத்திய நாடுகள்ல போய் கிருஷ்ணனோட பிரச்சாரம் செய்யக்கூடாது. முதல் தடவை பார்த்து விட்டுட்டு இப்படி கேட்கும் போது அந்த நபருக்கு எவ்வளவு அதிர்ச்சியா இருக்கும், இல்ல நான் இந்த சன்னியாசி இப்பதான் முதல் தடவை பாக்குறேன், என்ன போய் வெளிநாட்டுல பிரச்சாரம் செய்ய சொல்றாரு கிருஷ்ண உணர்வ அப்படின்னு பிரபுபார் ஆச்சரியம் அடைஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் பிரபுபார் அடுத்து 2-3 சந்திப்புல சில பக்தி சித்தாந்த உன்னதமான குணங்கள், அவருடைய தோற்றம், இதெல்லாம் பிரபுபார கவர்ந்தது. ஒரு சமயம் பக்தி சித்தாந்த சாக்கூர் பேசிட்டு இருக்கும்போது பிரபுபாதர் வந்து ஒரு அந்த சமயத்துல வருவார், அவர் உபன்யாசம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப பிரபுபாதர் வருவார், வந்த உடனே ஒரு சோபா இருக்கும், சோபால உட்கார்ந்து இருப்பார், உட்காந்து கவர்மெண்ட் கேட்டு இருப்பார். கீழே உள்ள சிஷியர்கள் என்ன பண்ணுவாங்க, என்னடா அது குருவுக்கு மேல ஒரு சோபால உட்கார்ந்துட்டு இருக்காரு, ஒரு தோத்தி பிடிச்சி பிடிச்சி இழுப்பாங்க, கீழே உட்காந்து அதை வந்து பக்தி சித்தாந்த நோட் பண்ணிடுவார், பாத்துடுவார். அவர் தொந்தரவு பண்ணாதீங்க, அப்பே அவருக்கு அபய் பாபுன்னு பேர், அபய் சரண், அபய் பாபு தொந்தரவு பண்ணாதீங்க, அவர் கவர்மெண்ட் கேட்டு இருக்காரு, அவர் அங்கிருந்தே கேட்கட்டும் என்ன சொல்றாரு. அப்போ சில சமயங்கள பிரபுபார் வந்து எழுதி கொண்டு வருவார், கவிதை எழுதி கொண்டு வந்தார்னா அவர் சிஷ்யர்ட்ட சொல்லுறான், பக்தி சித்தாந்த சாக்கூர் அபய் பாபு என்ன எழுதி கொண்டு வந்தாலும் பிரிண்ட் பண்ணிடுங்க, அபய் பாபு என்ன எழுதிட்டு வந்தாலும் நீங்க தைரியமா பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு பிரபுபாவுடைய மனதை வந்து சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர்னால புரிஞ்சுக்க முடிஞ்சு. எப்படி கொஞ்ச காலத்துல சில பிரபுபாவர் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் தீட்சை வாங்கின்றார், தீட்சை வாங்கிட்டு அப்ப அவர் இல்லற வாழ்க்கையில கிரகஸ்தராக இருந்து பயிற்சி பண்ணிட்டு இருந்தார். ஒரு சமயம் சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் விருந்தாவனம் தன்னுடைய சிஷியரோட யாத்திரைக்கு வரும்போது பிரபுபாதர் சந்திக்க வர்றார் ராதா குண்டத்துல. ராதா குண்டுங்கிற இடத்துல சில பக்தி சித்தாந்த சாக்கரும் பிரபுபாதரும் சந்திக்கிறாங்க. அப்போ கேட்டார் பிரபுபாதர் பக்தி சித்தாந்த சாக்கர, எனக்கு ஏதாவது கட்டளை இருக்கா, நான் ஏதாவது உங்களுடைய கட்டளை நான் அதான் நிறைவேற்றணும். இப்ப திரும்பவும் அதே தான் சொன்னார், உனக்கு எப்பெல்லாம் பணம் கிடைக்குதோ அப்போ புத்தகம் அச்சுட்டு அதை விநியோகம் செய்யணும், மேற்கத்தி நாடுகளில் கிருஷ்ணனோட பிரச்சாரம் செய்யணும். இந்த ரெண்டையுமே பிரபுபாதருடைய வாழ்க்கையுடைய லட்சியமா எடுத்துட்டார், தன்னுடைய குருவோடைய வார்த்தைய தன்னுடைய வாழ்க்கையோட லட்சியமா எடுத்துட்டதுனாலதான் பிரபுபாதர் இந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சார். அவர் எவ்வளவு சோதனைகளை சந்திச்சார் வெளிநாட்டுல போய் பிரச்சாரம் செய்யும் போது, ஆனா அவருக்கு ஒரே ஒரு நம்பிக்கை இருந்தது, தன்னுடைய குருவோடைய வார்த்தை மேல நம்பிக்கை இருந்தது. இன்னொரு சமயம் பிரபுபாத சந்திச்ச துன்பங்கள் எல்லாம் பத்தி நம்ம விவாதிக்கலாம். வெளிநாட்டுல போயிருந்தும் பிரபுபாத எந்த அளவுக்கு இந்த கிருஷ்ணமுருவ ஸ்தாபனம் செய்யறதுக்கு கஷ்டப்பட்டாருங்கிறத நம்ம கலந்து பேசிக்கலாம். ஆனா பிரபுபாதுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. என்ன நம்பிக்கைன்னா, என்னை குரு எனக்கு கட்டளையிட்டிருக்காரு, யாராவது ஒருத்தர் கிருஷ்ணமுருவ தீவிரமா எடுத்துக்கிட்டாங்கன்னா என்னுடைய முயற்சி வந்து வெற்றி அடைஞ்சிரும் அப்படின்னு பிரபுபாத் முடிவு பண்ண. அவருக்கு ரொம்ப உற்சாகம் கொடுத்தது பகவத்கீதையில விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கருடைய கமெண்ட்ரி, அவருடைய விளக்கம். பகவத்கீதைக்கு பிரபுபாத் விளக்கம் எழுதும்போது அதுல 4வது அத்தியாயத்துல ஒரு ஸ்லோகம் வரும், விவசாய ஆத்மிகா பூத்தி ஏக குரு நந்தனா பகுஷானந்தாசிய புத்திர விவசாயினா. அதாவது தன்னுணர்வு பாதையில் இருக்கிறவங்களுக்கு ஆத்மீகத்துல ஒரே லட்சியம் தான், அந்த லட்சியத்தை அவங்க தொடர்ந்து முயற்சிக்கணும், அது குருவோடைய கட்டளை, அந்த குருவோடைய கட்டளையை நிறைவேற்றதுக்கு கடைசி வரைக்கும் தொடர்ந்து முயற்சிக்கணும் அப்படின்னு விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் அதுக்கு விளக்கம் கொடுப்பார். அந்த அவருடைய விளக்கம் வந்து பிரபுபாவுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்தது, ஒரு உற்சாகம் தரக்கூடியதா இருந்தது. அந்த பிரபுபா தன் வாழ்க்கையில் லட்சியமா எடுத்துட்டு அந்த குருவுடைய கட்டளை நிறைவேற்றுறதுக்காக பெரும் சிரமங்களுக்கு மத்தியிலும் கிருஷ்ணாவை பிரச்சாரம் செய்ய முன்வந்திருந்தார். சரி, அப்படி சில பக்தி சித்தாந்த கருணையினால்தான் நமக்கு சில பிரபுபாவர் கிடைச்சாரு, பிரபுபாவுடைய கருணையினால்தான் நமக்கு கிருஷ்ண பக்தி இயக்கம் கிடைச்சது. ஏன்னா பக்தி சித்தாந்த பக்தி சித்தாந்த சசிதாவுடைய காலத்துக்கு அப்புறம் கௌடிய சம்பிரதாயம், கௌடிய வைஷ்ணவம், அந்த மடம் வந்து பல விதங்கள்ல செதறிடும். தன்னுடைய சிஷ்யர்களுடைய அவருடைய சிஷ்யருடைய ஒற்றுமையின்மையின் காரணமாக அப்ப பிரபுபாதுக்கு ரொம்ப வேதனை கொடுத்தது. பிரபுபாத் எவ்வளவு முயற்சி பண்ணார் இவங்க எல்லாம் ஒன்று சேர்த்தணும் அப்படின்னு, அது பிரபுபாதுனால முடியாதனால பிரபுபாத் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை கட்டாயமா நிறுவ வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்படி பக்தி சித்தாந்த சசி தாக்கூர் இந்த உலகத்திலிருந்து ரொம்ப அற்புதமா கிருஷ்ணனோட பிரச்சாரம் செய்திருக்கார், கிருஷ்ணனோட பயிற்சி செய்து காமிச்சிருக்கார். கிருஷ்ணனோட எவ்வளவு உன்னதமானது, எவ்வளவு முக்கியமானது, எவ்வளவு அவசரமானது, அது பிரபுபாதருக்கு பக்தி சித்தாந்த சசி தாக்கூர் குறிப்பால் உணர்த்தினார். ஏன்னா அப்ப பிரபுபாதர் வந்து காந்தியோட இயக்கத்துல ரொம்ப தீவிரமா இருந்தார். முதல் முதல் பிரபுபாதர் வந்து சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவர் காந்தியோட இயக்கத்துல படிச்சு முடிச்சதுமே காந்தியோடைய ஒத்துழையாம இயக்கத்துல போய் சேர்ந்து இந்திய சுதந்திரத்துக்காக போராடணும்னு. அப்போ சில பக்தி சித்தாந்தம் ரொம்ப அழகா அவர்கிட்ட பேசுற பிரபுபாதத்தை, சுதந்திரம்னா என்னது, இந்த ஜட உலகத்திலிருந்து விடுபடுறதா உண்மையான சுதந்திரம், நமக்கு உண்மையான சந்தோஷம் கிருஷ்ண உணர்வை பயிற்சி பண்றதுதான், கிருஷ்ணருக்கு சேவை பண்றதா நம்முடைய ஆதாரமான நிலை அப்படின்னு கிருஷ்ண உணர்வு தத்துவங்களை ரொம்ப அழகா பிரபுபாதருக்கு எடுத்து வச்சார் சில பக்தி சித்தாந்த சசி தாக்கூர். அந்த ஒரு உரைதான் அன்னைக்கு அவங்க பேசினதான் பக்தி பிரபுபாதருக்கு வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி அவர் கிருஷ்ண உணர்வை தீவிரமா எடுத்துக்கிறதுக்கு ஒரு காரணமா அமைஞ்சது. எப்படி பக்தி சித்தாந்த சசி தாக்கூர் இந்த உலகத்துல இன்னும் நிறைய அற்புதங்களை பண்ணியிருக்கார். சொல்ல போனா அவருடைய உபன்யாசங்கள், அவருடைய விளக்கங்கள், அவருடைய போதனைகள் இதெல்லாம் தான் பிரபுபாதர் நமக்கு பல இடங்கள்ல போதிக்கிறார். அவர் எதை சொல்றார், ரூபகோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, சைத்தன்ய மகாபுரு சொன்ன அந்த ஆச்சாரிய சம்பிரதாயத்தோடக்கூடிய விஷயங்களை அப்படியே உள்ளது உள்ளபடி அவர் நமக்கு கொடுத்தார். அதனால பக்தி சித்தாந்த தாக்கூர் நம்ம ரொம்ப கடன்பட்டுருக்கோம். அவர் நம்ம பரம் பரம ஆச்சாரியர், ஆச்சாரியர் பரமாச்சாரியர் பரம் பரம ஆச்சாரியர். அவருடைய அவதார தினம் நாளைக்கு, நாளைக்கு எல்லாரும் அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நம்ம கிருஷ்ணனு முன்னேற்றம் அடையணும், இன்னும் கிருஷ்ணர் மேல தூய்மையான அன்பை வளர்த்துக்கணும், ஹரிநாமத்துல சுவை ஏற்படணும், பக்தி தொண்டில் முன்னேற்றம் அடையணும், கூடுமானவர்களுக்கு நம்மளால முடிஞ்சளவுக்கு நம்ம பயிற்சி பண்ணணும், நம்மளால முடிஞ்சளவுக்கு நம்ம பிரச்சாரம் செய்யணும், அதுக்கு அவங்களுடைய ஆசீர்வாதம் வேணும். அதெல்லாம் நாளைக்கு நீங்க நம்ம எல்லாருமே வீட்டில் எல்லார் வீட்லேயும் இந்த அவருடைய படம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு புஷ்பாஞ்சலி செய்து மதிய வரைக்கும் விரதம் இருந்து மதியத்துக்கு மேலே அவர்கிட்ட பிரார்த்தனை செய்துட்டு நம்ம கிருஷ்ண உணர்வு தொடரலாம். எப்படி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கிருஷ்ண பக்தி நம்ம பயிற்சி பண்ண முடியும், பிரச்சாரம் செய்ய முடியும். ஜாய் சில பக்தி சித்தாந்த சசி தாக்கூர் மகாராஜ் ஸ்ரீல பிரபுபாதுக்கு, ஜாய் அபய சனாதன பக்திதான் சுவாமி ஸ்ரீல பிரபுபாதுக்கு, குருதேவ்கி, ஜாய் கோ பிரேமானந்தி. யாருக்காவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தா கேட்க, கேள்விகள் சந்தேகங்கள். ஒரு சமயம் சில பக்தி சித்தாந்த சசி தாக்கூர் கல்கத்தால இருந்து பூரிக்கு ட்ரெயின்ல போயிட்டு இருப்பார். ட்ரெயின்ல ரயில்ல யாத்திரா போயிட்டு இருக்கும்போது அவருக்கு எழுத்தாப்புல ஒரு மாயாவாதி உட்கார்ந்துட்டு இருப்பான். அவங்க ட்ரெயின்ல ஏறினதுல இருந்து இறங்குற வரைக்கும் மாயாவாதி பேசிட்டே இருப்பான், இவர் பார்த்துட்டே இருப்பார். அந்த சமயத்துல அவருடைய சிஷியர்கள் எடுத்து மாம்பழம் எடுப்பாங்க, ஜெகநாதருக்கு நைவேத்தியம் பண்ண மாம்பழம், நிறைய மாம்பழம் வச்சிருப்பாங்க. அதை எடுத்து அந்த சிஷியர்களுக்கு தெரியும், பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் மாம்பழம் சாப்பிட மாட்டாருன்னு. ஏன் சாப்பிட மாட்டாரு, ஒரு வைராக்கியமா இருக்காரு சின்ன வயசுல இருந்தே. அப்ப அவர் என்ன சொல்லுவாருன்னா, பக்தி சித்தாந்த தாக்கூர் அந்த மாம்பழத்தை அந்த மாயாவாதி குடிக்க சொல்லுவார். முதல்ல ஒரு மாம்பழம் கொடுப்பாங்க சாப்பிடுவார், ரெண்டாவது ஒரு மாம்பழம் கொடுப்பாரு சாப்பிடுவார், மூணாவது மாம்பழம் சாப்பிட்டு முடிச்சோடனே அவர் பக்தி சித்தாந்த சாஸ்திர காலில் சாஸ்தாங்கமா விழுந்து இனி நான் மாயாவதுமே பிரச்சாரம் பண்ண மாட்டேன். அந்த மாயாவதி வந்து மகாராஜ் கையில பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அவர் காலில் விழுந்துருவார், இனி நான் என் வாழ்க்கையில மாயாவதத்தை பேசவே மாட்டேன். ஜாய் சில பக்தி மகாராஜ் சில பிரபுபாதிக்கு. இன்னொரு சமயம் ஒரு நாள் காலையில பாகவத உபன்யாசம் பண்ணிட்டு இருப்பார் பக்தி சித்தாந்த சாகூர். பாகவத உபன்யாசத்தில் என்ன சொல்லுவார்னா, பௌதிக பொருட்கள் மேலே நம்ம பட்டுதல் வைக்கக்கூடாது. அந்த உபன்யாசத்துடைய சாரம் தான் அன்னைக்கு அவர் பேசக்கூடிய உபன்யாசத்துடைய சாரம் என்னன்னா, பௌதிக விஷயங்கள் மேலே நம்ம பட்டுதல் வைக்கக்கூடாது, எந்த பொருள் மேலே நம்ம பட்டுதல் வைக்கக்கூடாது அப்படிங்கிறது உபன்யாசத்துடைய சாரம். உபன்யாசம்லாம் முடிச்சுட்டு வந்து பிரபுபாதர் வந்து என்ன பண்றாருன்னா, பக்தி சித்தாந்த சாகூர் சாஸ்திரம் எழுதிட்டு இருக்காரு, ஏதோ ஒரு புஸ்தகம் ஏதோ எழுதிட்டு இருக்காரு. அப்போ மேஜ மேலே ரெண்டு வாழைப்பழம் இருந்தது. இவர் எழுதிட்டு இருக்கும்போது ஒரு குரங்கு வந்து இந்த வாழைப்பழத்தை எடுக்கிறதுக்காக வரும். அப்போ பார்த்துருவார் குரங்கு வந்து வாழைப்பழம் எடுக்க வருதுன்னு. உடனே இவர் ஒரு குச்சி எடுத்துட்டு இந்த குரங்கை விரட்டுறதுக்காக போவார். குரங்கு வாழைப்பழம் எடுக்க வருதுன்னு அந்த குரங்கை விரட்டுறதுக்காக ஒரு பெரிய குச்சி எடுத்துட்டு போகும்போது இவர் அந்த டிஸ்க மேலே முன்னாடி ஒரு டிஸ்க் இருக்கும் எழுதுகிற பலகை. இவர் அந்த பலகையை தாண்டும் போது அந்த மையெல்லாம் கீழே வந்து இவருடைய தோத்தியில அந்த புக்குலாம் மையாகி எல்லாம் கீழெல்லாம் ஆகி அதெல்லாம் தாண்டி போய் இந்த குரங்கை விரட்டிட்டு வருவார். இதை வந்து அவருடைய ஒரு சிஷ்யர் ஒரு பூஜாரி நின்று பார்த்துட்டே இருப்பார். குரங்கை விரட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த பூஜாரி வந்து மகாராஜ்ட்ட கேட்பார், மகாராஜ் எனக்கு ஒரு சந்தேகம். ஆ கேளு, என்ன சந்தேகம்? காலையில் நீங்கள் பாகவத உபன்யாசம் சொன்னீங்க எந்த பொருள் மேலே பட்டுதல் வைக்கக்கூடாதுன்னு, இந்த ரெண்டு வாழைப்பழத்துக்காக நீங்கள் அந்த குரங்கை விரட்ட போய் உங்க பாருங்க இங்கெல்லாம் இப்படி ஆயிடுச்சு, ஏன் அந்த மாதிரி பண்ணீங்க, எனக்கு ஒன்றும் புரியல, உங்களுடைய செயல் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியம் தரக்கூடியதாக இருக்கு. அப்போ அவர் சொல்லுவார், இந்த ரெண்டு வாழைப்பழம் ராதாராணிக்காக வச்சிருக்கேன், ஸ்ரீமதி ராதாராணிக்கும் கிருஷ்ணருக்கும் போக கொடுக்கறதுக்காக வச்சிருக்கேன், அது எப்படி அந்த குரங்கு எடுத்துன்னு போகலாம், அது பிரசாதமாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாரு, விட்டுருப்பார், அது பிரசாதம் கிடையாது போகா, அதனால தான் விரட்டினேன். அப்போ தான் அவர் புரியும், ஆச்சாரியர் எப்பவுமே கிருஷ்ணன் உள்ள இருக்காரு, நமக்கு புரிஞ்சுக்க முடியலையே. ஜாய் சில பக்தி சாஸ்திர மகாராஜ் சில பிரபுபாதிக்கு. இன்னொரு சமயம் சில பக்தி சித்தாந்த சாகூர் மாயாப்பூர்ல நிறைய இடங்கள்ல தன்னுடைய சிஷியரோட பரிக்கிரமா வந்துட்டு இருப்பார். பரிக்கிரமானா அந்த ஊரை சுத்தி வர்றது, கிரிவலம் வர்றது, கிரிவலம் வர மாதிரி நகரம் அந்த சைத்தமா லீலையில் நடந்த இடங்களை சுத்தி வர்றது. அப்போ பேல் புக்கூர்னு ஒரு இடம் இருக்கு, புக்கூர்ங்கிறது ஒரு குளம், ஒரு பெரிய குளம் இருக்கும். அந்த குளத்தங்கரையில பக்தி சித்தாந்த சாகூர் வந்து நிற்பார். அவர் வந்து நின்ன உடனே அந்த குளத்தில் உள்ள தண்ணி வந்து ஒரு 4-5 அடிக்கு கீழே இருக்கும். அவர் வந்து அந்த குளத்தங்கரை நின்ன உடனே அந்த தண்ணி மேலே ஏறோடைய பாதத்தை டச் பண்ணிட்டு போய் போகும். அதை பார்த்த உடனே அவங்க சிஷியருக்குலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உடனே அந்த குளத்துல போய் குதிச்சு நீந்துவாங்க, அந்த சரணாமிர்த தலையில வச்சுட்டுவாங்க. ஜாய் சில பக்தி சித்தாந்த சாகூர் மகாராஜ் சில பிரபுபாதிக்கு. அவர் நமக்கு நிறைய போதனைகள் கொடுத்துருக்கார் அவருடைய இறுதி காலத்துல. அவருடைய போதனைகளை சாரத்தை ரெண்டு மூணு கருத்துக்களை மட்டும் நான் சொல்லிடுறேன். நம்ம எப்பவுமே ஒற்றுமையா இருந்து கிருஷ்ணவோட பயிற்சி பண்ணணும். அப்புறம் பக்தர்களை நிந்திக்க கூடாது, வைஷ்ணவ அபராதம் பண்ணிடக்கூடாது, எப்பவுமே ராதாகிருஷ்ணனுடைய சேவையில் இருக்கணும், எப்பவுமே தொடர்ந்து ஹரிநாமத்தை உச்சரிச்சுட்டே இருக்கணும். இதெல்லாம் அவருடைய போதனைகள்ல சில துளிகள். இந்த மாதிரி ஒரு 22-23 போதனைகள் கொடுத்துருக்காங்க. அது நம்ம ஃப்ரீயா இருக்கும்போது அதையும் நம்ம கலந்து பேசிக்கலாம். இப்போ சமயம் ஆயிடுச்சு. ஹரே கிருஷ்ணா. ஜாய் ஸ்ரீ பிரபுபாத் கீ.